எசிக்யோ சிங் ஆட்சி. ரெண்டு அரசராகமும் 18 அதிகாரம். இஸ்ராயலின் அரசனான ஏலாவின் மகன் ஓசையினுடைய ஆட்சியின் 3 ஆண்டில் ஆகாஸின் மகன் எசக்கியாசு அரியணை ஏறினான். அப்பொழுது அவனுக்கு 25. எருசலேமில் 29 ஆண்டுகள் அரசாண்டான். சக்ரியாசின் மகளாகிய அவன் தாயின் பெயர் ஆபி. அவன் தன் தந்தை தாவீதைப் போல் ஆண்டவர் திருமுன் நேர்மையுடன் நடந்து வந்தான். விக்கிரக ஆராதனைக்காக அமைக்கப்பட்டிருந்த மேடுகளை அவன் அழித்து சிலைகளை உடைத்து அவற்றிற்கென அமைக்கப்பட்டிருந்த சோலைகளையும் அழித்து மோயிஸ்னால் செய்து வைக்கப்பட்ட பித்தளை பாம்பையும் உடைத்தெறிந்தான். ஏனெனில் இஸ்ராயல் மக்கள் அன்று வரை அதற்கு தூப வழிபாடு செய்து வந்தனர். அது நோயிஸ்தான் என்று அழைக்கப்பட்டு வந்தது. அவன் தன் இஸ்ராயலின் கடவுளாகிய ஆண்டவரின் மேல் முழு நம்பிக்கை வைத்தான். ஆதலால் அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் அரசர் அனைவரிலும் அவனைப் போல் ஒருவனும் இல்லை. அவன் ஆண்டவரையை சார்ந்து அவர் வழியில் நின்று விலகாமல் அவர் மோயிஸின் கிட்ட கட்டளைகளை பின்பற்றி வந்தான். ஆகால் ஆண்டவரும் அவனோடு இருந்தார். அவன் தான் எடுத்துக்கொண்ட காரியங்கள் யாவற்றிலும் ஞானத்துடன் நடந்து கொள்வான். அசிரிய அரசனுக்கு பணிந்திராமல் அவனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தான். மேலும் பிலிஸ்தீனை காசாம்பரை துரத்தி காவலர் காவல் புரியும் கோபுரங்கள் முதல் அரண் சூழ்ந்த நகர்கள் வரை அவருடைய எல்லைகள் அனைத்தையும் அழித்தான். இஸ்ராயலின் அரசனும் ஏலாவின் மகனுமாகிய ஓசையுடைய ஆட்சியின் 7 ஆண்டில், அதாவது எசேக்கியாசு அரசனுடைய ஆட்சியின் 4 ஆண்டில், அசிரிய அரசன் சல்மனாசார் சமாரியாவுக்கு வந்து அதை முற்றுகையிட்டு பிடித்தான். அதை பிடிக்க 3 ஆண்டுகள் ஆயின. அரசன் எசேக்கியாசின் ஆட்சியினது 6 ஆண்டில், அதாவது இஸ்ராயல் அரசன் ஓசையுடைய ஆட்சியின் 9 ஆண்டில் இது நடந்தது. அசிரிய அரசன் இஸ்ராயலை சிறைபிடித்து அசிரியாவுக்கு கொண்டு போய் கோசா நதியோரமாயிருந்த மேதருடைய நகர்களாகிய ஆலாயிலும் காபோரிலும் அவர்களை குடியேற்றினார். ஏனெனில் இஸ்ராயல் தங்கள் ஆண்டவரான கடவுளின் குரலுக்கு செவிமடுக்காமல் அவரது உடன்படிக்கையை மீறி ஆண்டவரின் ஊழியன் மோயிஸினிட்ட கட்டளைகள் யாவற்றையும் கடைபிடியாது அவற்றை புறக்கணித்தனர். எசேக்கியாசு ஆண்ட 14 ஆண்டில் அசிரிய அரசன் செனாகிரிப் யூதாவிலிருந்து அரண் சூழ்ந்த நகர்கள் அனைத்தையும் முற்றுகையிட்டு பிடித்தார். அப்போது யூதாவின் அரசன் எசேக்கியாசு லாக்கீசில் இருந்த அசிரிய அரசனிடம் தூதுவரை அனுப்பி, நான் குற்றம் செய்தேன், எனவே என் நாட்டை விட்டு திரும்பிச் செல்லும், நீர் என் மீது சுமத்துவதை எல்லாம் நான் செய்ய தயார் என்றார். அப்படியே அசிரிய அரசன் யூதாவின் அரசன் எசேக்கியாசை 300 தாலந்து வெள்ளியும் 30 தாலந்து பொன்னும் செலுத்த கட்டளையிட்டான். எசேக்கியாசு ஆண்டருடைய ஆலயத்திலும் அரசனுடைய அரண்மனை கருவறையிலும் இருந்து கிடைத்த எல்லா வெள்ளியையும் கொடுத்தான். மேலும் எசேக்கியாசு ஆண்டவரின் ஆலய கதவுகளின் நிலைகளிலே தான் படுத்திருந்த பொன் தகடுகளை கழற்றி அவற்றையும் அசிரிய அரசனுக்கு கொடுத்தான். ஆயினும் அசிரிய அரசன் லாக்கீசிலிருந்து தர்த்தானையும் தப்சாசரையும் தப்சாசேயையும் பெரும் படையுடன் எருசலேமுக்கு எசேக்கியாசு அரசனிடம் அனுப்பினார். இவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு வந்து வண்ணாரத்துறை வழியருகில் உள்ள மேற்குளத்து வாய்க்கால் அருகே வந்து நின்றனர். அரசனை அழைத்தனர். அப்பொழுது அரண்மனையின் மேலதிகாரியும் எல்கியாசின் மகனுமாகிய எலியாக்காமும் எழுத்தனான சொப்னாவும் அரசனுடைய பதிவாளனும் அசாபின் மகனுமாகிய யோவாக்கேயும் அவர்களை சந்திக்க புறப்பட்டனர். தப்சாசேசி என்பவன் இவர்களை பார்த்து, நீங்கள் எசேக்கியாசுக்கு சொல்ல வேண்டியதாவது, அசிரிய பேரரசன் சொல்வதாவது, நீர் கொண்டிருக்கும் இந்த நம்பிக்கையின் பொருள் என்ன? என்னோடு போரிட திட்டமிட்டுள்ளீர். யாரை நம்பி என்னை எதற்கு தூண்டுகிறீர், துணிகிறீர்? எகிப்து நாட்டை நம்பியிருக்கின்றீரோ? அது தெரிந்த நாணலேயன்றி வேறென்று. நெறிந்த நாணலின் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது உடைந்து அவனது கையில் குத்தி ஊடுவிடும் என்றோ? எகிப்தின் அரசன் பாரவோன் தன்னை நம்புகிற யாவருக்கும் அவ்விதமே இருப்பார். நீர் ஒருவேளை எங்கள் கடவுளான ஆண்டவர் மேல் நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று சொல்லலாம். ஆனால் அவருடைய மேடுகளையும் பலிபீடங்களையும் எசேக்கியாசு அழித்து யூதா மக்களையும் எருசலேம் மக்களையும் பார்த்து, நீங்கள் எருசலேமில் இருக்கும் இப்பீடத்தின் முன் பணியக்கடவீர்கள் என்று கட்டளையிடவில்லையா? இப்போது என் தலைவராகிய அசிரிய அரசரை எதிர்த்து வாருங்கள். நான் உங்களுக்கு 2000 குதிரைகளை கொடுக்கிறேன். அவற்றிற்கு தேவையான குதிரை வீரர்களாவது உங்களிடம் இருக்கின்றனரா? நீர் என் தலைவரின் ஊழியர்களில் மிகவும் கடையரான ஒரு ஆளுநன் முன் எங்கனும் எதிர்த்து நிற்க முடியும்? தேர்களுக்கும் குதிரை வீரர்களுக்கும் எகிப்தியா நம்பியிருக்கிறேன்? ஆண்டவரது திருவுளத்தினால் அல்லவா நான் இந்த நாட்டை அழிக்க வந்துள்ளேன். ஆண்டவர் என்னை பார்த்து, நீ போய் இந்த நாட்டை அழித்து போடு என்று கூறினார் என்பதாம் என்றான். அப்போது எல்கியாசின் மகன் எலியாக்கியும் சொப்னாவும் யோவக்கையும் ரப்சாசியை நோக்கி, உன் ஊழியராகிய எங்களோடு சீரிய மொழியில் பேசும், அது எங்களுக்கு தெரியும். யூத மொழியில் பேச வேண்டாம், ஏனெனில் நகர மதிலின் மேல் இருக்கிற மக்கள் இதை கேட்டு விடுவார்கள் என்றனர். அதற்கு ரப்சாசேசு, என் தலைவர் என்னை அனுப்பியது உங்கள் தலைவரோடும் உங்களோடும் இவ்வாறு பேசவா? இல்லை, உங்களோடு தங்கள் மலத்தை தின்னவும் தங்கள் சிறுநீரை குடிக்கவும் மதுசுருவில் இருக்கிற மனிதர்களையே பேசவே என்னை அனுப்பினார் என்றார். இதன்பின் ரப்சாசேசு எழுந்து நின்று யூத மொழியில் உரத்த குரலில், மாவேந்தரான அசிரிய அரசர் சொல்வதை கேளுங்கள். அவர் சொல்கிறதாவது, எசேக்கியாசால் ஏமாற்றம் அடையாதபடி எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் உங்களை என் கை நின்று பிடிக்க அவன் ஆற்றலற்றவன். அவன் ஆண்டவர் நம்மை உறுதியாய் மீட்டு காப்பார், இந்நகர் அசிரிய அரசின் கையில் ஒப்படைக்கப்பட மாட்டாது என்று கூறி நீங்கள் ஆண்டவரை நம்ப செய்வார். எசேக்கியாசினுடைய சொல்லுக்கு நீங்கள் காது கொடாதீர்கள். இதோ அசிரிய அரசர் சொல்கிறதாவது, நீங்கள் உங்கள் நன்மையை மனதில் கொண்டு என்னிடம் தஞ்சமடையுங்கள். உங்களில் ஒவ்வொருவரும் தம் சொந்த திராட்சை கொடியின் பழத்தையும் சொந்த அத்திமரத்தின் பழத்தையும் உண்டு தம் சொந்த கிணற்று நீரை குடிப்பார்கள். பின் நான் வந்து உங்கள் நாட்டைப் போல் நீழ்வளமும் திராட்சை ரசமும் நிறைய உணவும் திராட்சை தோட்டங்களும் ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் மிகுந்த நாடாகிய மற்றொரு நாட்டிற்கு உங்களை கொண்டு போவேன். நீங்கள் மடியாமல் வாழ்வீர்கள். ஆண்டவர் நம்மை காப்பார் என்று கூறி உங்களை ஏமாற்ற பார்க்கும் எசேக்கியாசுக்கு செய்கொடாதீர்கள். எந்த ஒரு நாட்டின் தெய்வங்களும் தங்கள் நாட்டை அசிரிய அரசிடமிருந்து மீட்டதுண்டா? ஏமாத் அர்பாத் நகர்களின் தெய்வங்கள் எங்கே? சபர்வாயும் ஆனா ஆவா ஆகியவற்றின் தெய்வங்கள் எங்கே? அவர்கள் சமாரியாவை என் கை நின்று மீட்டார்களா? அத்தனை நாடுகளின் தெய்வங்களில் தங்கள் நாட்டை என் கை நின்று மீட்டவர் யார்? அப்படி இருக்கையில் உங்கள் ஆண்டவர் எருசலேமை என் கை நின்று மீட்பாரோ என்பதாம் என்றான். ஆனால் மக்கள் அவனுக்கு ஒரு பதிலும் பகராது மௌனமாயிருந்தனர். ஏனெனில் அவனுக்கு ஒரு பதிலும் கூற வேண்டாம் என்று அரசர் கட்டளையிட்டிருந்தான். பின்பு அரண்மனை மேலதிகாரியும் எல்கியாசின் மகனுமான எலியாக்கிமும் எழுத்தனான சொப்னாவும் அரசனின் பதிவாளனும் அசாவின் மகனுமான யோவாக்கேயும் தங்கள் ஆடைகளை கிழித்துக் கொண்டு அரசன் இசையாக்கேசிடம் திரும்பி வந்து ரப்சாசேசு கூறியவற்றை அவனுக்கு தெரிவித்தனர்.